பிளானட் எஃப்எம்ல WWW
இனிய காலை வணக்கம் நேர்கள். இன்று 2026 ஜனவரி மாதம் 23 தமிழுக்கு விசுவாவுஸ் வருடம் தை மாதம் 9 வெள்ளிக்கிழமை, இஸ்லாமியருக்கு ஹிஜ்ரி ஆண்டு 1447 ஷபான் மாதம் 4
வளர்ந்திருக்கும் இந்நன்னால் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு சங்கநாதத்தின் பிரதான இணைப்பாளர் திரு அற்புத சிங்கத்துடன் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் மெர்வின் கான்ஸ்டன்டைன். வழமை போல் இந்த நிகழ்ச்சியும் குரல் அமுதத்துடன் ஆரம்பிப்போம் நேர்களே.
இன்றைய சிந்திக்கும் வேளையிலே திருக்குறளின் 24 அதிகாரமான புகழோடு வாழும் வாழ்வே வாழ்வு, இகழோடு வாழ்தல் வாழ்வாகாது, அது விலங்கின வாழ்க்கைக்கு சமம் மானுடம் ஆகாது, ஈதலே பெரிதம் புகழுக்கு அடிப்படையாகும் என்பதனை விளக்கம் புகழ் என்னும் அதிகாரத்தில் இருந்து 10 குறள், 240 குறள். இசை அதாவது புகழ் பெற்று அதனால் வசை ஏற்படாமல் வாழ்பவரே உயிர் வாழ்பவர் ஆவார். இசை பெறாமல் வாழ்பவர்கள் உண்மையில் உயிரோடு இருந்தாலும் வாழாதவர்கள் என்றே கருதப்படுவர். வாழ்வது என்பதற்கு அடையாளமே நற்குண நற்செயல்களாலும் ஈகை முதலியவற்றாலும் பயனுண்டாக நடந்து புகழ் பெறுதல் என்பதில் இருந்து பெறப்பட்டது. வசை ஒளிய வாழ்வாரே வாழ்வர், இசை ஒளிய வாழ்வாரே வாழாதவர். உண்கின்றோம், உறங்குகின்றோம், உழைக்கின்றோம், இன்புறுகின்றோம், வாழுகின்றோமா? பலூன் வாங்கும் போது உடையும் என்று தெரிந்துதான் வாங்குகின்றோம். அது துள்ளி எழுந்து ஆடும் அழகை கண்டு களிக்கின்றோம். உடைந்து போகும் என்று ஊதி ஊதி பெரிதாக்காமல் உள்ளறையில் வைத்து பூட்டுவதில்லை. அதுபோல வாழ்க்கை என்றாவது ஒரு நாள் முடியத்தான் போகிறது. அது நமக்கு தெரியும். தெரிந்தாலும் என்னவோ இன்றைக்கும் இருக்கப் போவது போல் எதிலும் பட்டுக்கொள்ளாமல் உண்டும் உறங்கியும் இன்புற்றும் உடலை பாதுகாக்கின்றோம். பலூனின் இயக்கம் அசைந்தாடுதல், தான் காண்பவர்க்கு இன்பம். அதுபோல் வாழ்வின் இயக்கம்தான் பன்முக செயற்பாடுதான் இன்பம். செக்கு மாடு போல ஒரு புள்ளியை சுற்றி சுற்றி வந்தால் குறிக்கோளின்றி அதை நோக்கி செயற்படும் செயலூக்கமின்றி பிறர் நன்மை அடைவதற்கே என செய்யும் செய்கையின்றி நாளை கடத்தினால் என்ன பயன்? உயிரோடு இருக்கிறோம் என்பது வேறு, வாழ்கின்றோம் என்பது வேறு. வழங்குவது வாழ்க்கை. காற்று வழங்குகிறது, மொழி வழங்குகிறது என்பர். காற்று பல இடங்களிலும் பரவுகின்றது. மொழி அறிவு புலம் என்னென்ன உண்டோ அத்தனையிலும் புகுந்து அறிவை வளர்த்து பிறர்க்கும் அதை சொல்ல காலகாலங்களுக்கு அறிவை சுமந்து செல்ல பயன்படுகின்றது. நம் வாழ்க்கையும் வழங்க வேண்டும். வழங்குவது என்பது என்ன? இருந்த இடத்தில் செய்த செயலில் அனுபவித்த இன்பத்தில் தேக்கமடைந்து நின்று விடாமல் நம் அறிவை உணர்வை செயல்திறத்தை பன்முகமாக வளர்த்து அவற்றை பிறர் நன்மைக்கு பயன்படுத்துவதை இலட்சியமாக கொண்டு நம் பசியும் நம் இன்பமும் கருதாமல் பிறரோடு நம்மை பரிமாறிக்கொள்வதே வழங்குதல் என்று சொல்லப்படும். இப்படி வழங்குபவர் தம்மை யாரும் பழிக்காதபடி மட்டுமல்ல தமக்கு பிறகும் தம் பெயர் நிற்கும்படி செய்கின்றனர். இவரே வாழ்பவர். இவ்வாறு புகழ் பெறாமல் ஒருவன் 100 வாழ்ந்தாலும் அவன் வாழாதவனே. வசையொழிய வாழ்வாரே வாழ்வார், இசையொழிய வாழ்வாரே வாழாதவர். இன்று நீங்கள் சிந்திக்கும் வேளையில் கேட்டது திருக்குறளின் 24 அதிகாரமான புகழ் என்னும் அதிகாரத்தின் 10 குறள், 240 குறள்.
அதனைத் தொடர்ந்து வளமை போல் வாரந்தோறும் சங்கநாத நிகழ்ச்சியூடாக சிந்தனையை தூண்டும் குட்டி கதைகளை வழங்குகின்றார் நியூசிலாந்தின் திருமுருகன் ஆலய பிரதம குருக்களான ராதாகிருஷ்ண சர்மா, பரமேஸ்வர சர்மா குருக்கள் அவர்கள். இனிய காலை வணக்கம்.
அன்பு நிறைந்த சங்கநாதம் வானொலி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். மீண்டும் ஒரு முறை காலை பொழுதில் வானொலி நிகழ்ச்சிகளோடு உங்களுடன் இணைந்திருப்பது மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய்கவந்ததற்று என்ற வள்ளுவர் குறளுக்கு உருவக விளக்கமாக அமையும் சிறுகதை கேட்டு சிந்திக்கலாம் வாருங்கள். மன்னருக்கு மீன் கொண்டு வந்தான் ஒரு மீனவன். அரிதான இந்த மீனை தாங்கள் வாங்குவதுதான் பொருத்தமாக இருக்கும் என்றான். மன்னரும் மகிழ்ந்து அவனுக்கு 5000 பொற்காசுகள் கொடுத்தார். மகாராணி கொதித்து விட்டார். ஒரு அற்ப மீனுக்கு இவ்வளவு பணமா? அதை திரும்ப வாங்குங்கள் என்றார். முடிந்த வியாபாரத்தை மாற்றுவது அழகல்ல என்று மன்னர் மறுத்தார். சரி, அவனை கூப்பிட்டு இந்த மீன் ஆணா பெண்ணா என்று கேளுங்கள். ஆண் மீன் என்று சொன்னால் பெண் மீன் தான் வேண்டும் என்றும், பெண் மீன் என்று சொன்னால் ஆண் மீன் தான் வேண்டும் என்றும் கேளுங்கள். எப்படியும் அவனிடமிருந்து பொற்காசுகளை பிடுங்கியே ஆக வேண்டும் என்றாள் மகாராணி. மீனவன் திருப்பி அழைக்கப்பட்டான். கேள்விக்கணையை மகாராணி தொடுத்தாள். அவன் உஷாராக பதில் சொன்னான். இது ஆணுமில்லை பெண்ணும் இல்லை, இரண்டின் குணங்களையும் கொண்ட அதிசய மீன். அதனால்தான் அதை மன்னருக்கு கொண்டு வந்தேன் என்றான். இந்த பதிலால் நெகிழ்ந்த மன்னர் மேலும் 5000 பொற்காசுகள் கொடுத்தார். அதிலிருந்து ஒரு காசு தரையில் விழுந்து ஓடியது. மீனவன் அதை தேடி எடுத்தான். மகாராணி கோபத்தின் உச்சிக்கே போனாள். பேராசைக்காரன், கீழே விழுந்த காசை யாராவது வேலைக்காரர்கள் எடுத்து போகட்டுமே என்று விட்டானா பாருங்கள் என்றாள் மன்னரிடம். நான் பேராசையினால் அதை எடுக்கவில்லை மகாராணி, அந்த நாணயத்தில் மன்னரின் உருவம் இருக்கிறது, யாராவது தெரியாமல் அதை மிதித்தால் கூட என்னால் தாங்கிக் கொள்ளவே முடியாது என்று மீனவன் நிதானமாக பதில் கூறினான். இப்பொழுது இன்னும் நெகிழ்ந்த மன்னன் மேலும் 5000 பொற்காசுகளை அவனுக்கு கொடுத்தான். மகாராணி இதற்கு மேல் பேசினால் தன் வாயால் கெட்டுவிடுவேன் என்று அமைதியானாள். அன்பான நேயர்களே, சுவாரஸ்யமான கதையுடன் நாம் ஒரு விடயத்தை அறிந்து கொள்ள வேண்டும். யாரிடம் எப்போது எப்படி பேச வேண்டும் என்று தெரிந்திருப்பவர்களே வெற்றியடைகிறார்கள். முடிந்தவரை நாம் பிறருடன் பேசுகின்ற பொழுதில் சுடுசொற்களை விடுத்து இன்சொற்கள் பேசி மகிழ்தலே பண்பாகும். வள்ளுவரும் நான் முன் சொன்ன குறளில் இக்கருத்தையே விளக்கியுள்ளார். நன்றி, வணக்கம்.
அடுத்து சங்கநாதம் வானொலியில் இளந்தளிர் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்கு நியூசிலாந்தில் மட்டுமல்லாது மேலை தேசத்தில் இருந்தும் இதை கேட்டு பாராட்டுவது மட்டுமல்லாது தங்களது சிறார்களின் மலலை தமிழை பதிவு செய்து பங்குபற்றி வருகிறார்கள். அவர்களுக்கு நமது நன்றியும் பாராட்டுகளும்.
இன்றைய இளந்தளிர் நிகழ்ச்சியினை முதலில் அலங்கரிக்க வருகின்றார் செல்வி துவாரகா குருவரன். குருவரன் ஸ்வீட்டா தம்பதிகளின் மகளான இவர் தொடர்ந்து சங்கநாத நிகழ்ச்சிகளுக்கு தரும் பங்களிப்புகள் வரவேற்கத்தக்கது, பாராட்டுக்குரியது.
அனைவருக்கும் வணக்கம். உலகில் தாய் அன்புக்கு நிகர் எதுவும் இல்லை. ஒரு நாள் ஒரு கோழி தனது குஞ்சுகள் அத்துடன் உணவு தேட சென்றது. அப்போது பெருந்தொன்று குஞ்சுகளில் ஒன்றை தூக்கி சென்றது. அந்த கோழி ஏறத்தாழ 5 அல்லது 6 மீட்டர் உயரத்துக்கு பறந்து பறந்திடமிருந்து தனது குஞ்சை காப்பாற்ற முயற்சி செய்தது. கோழியால் இவ்வளவு உயரத்துக்கு பறக்க முடியுமா என்றால் முடியாது. ஆனால் தனது குஞ்சுகளுக்கு ஆபத்து என்றால் தனது சக்தியை மீறி அதனை காப்பாற்ற முயற்சி செய்கிறது. உலகில் கடுமையான வேலைகளில் ஒன்று முத்து குளித்தல். ஆனால் முத்து குளிப்பதை விட கடினமானது ஒரு குழந்தையை பிரசவ வலி எடுத்து பெற்று எடுப்பது. அவ்வாறு கடுமையான வேதனை அடைந்து பெற்ற குழந்தையை பெரியவர்கள் உன்னுடைய பிள்ளை அறிவானவன், அன்பானவன், நாணயமானவன், பண்பானவன், பாசமானவன் என்று சொல்லும் போது ஒரு தாய் தன் பிரசவ வலியின் போது அடைந்த துன்ப துயரங்களை மறந்து மகிழ்ச்சி அடைகிறாள். இன்று பொழுது பெரிது வக்கும் தன் மகனை சான்றோர் என கேட்ட தாய் என்று சொல்லுகிறது குரல். பெரிய புராணத்தில் ஒரு அரசரின் மகன் இளவரசன் தனது தேரில் வீதி உலா வருகிறான். வீதி உலா என்றால் நகரத்தை சுற்றி பார்க்க வந்தான் என்பது பொருள். அந்த வீதி அரச குடும்பத்தினர் பயணம் செய்வதற்கான வீதி. ஆனால் அவன் வரும் போது ஒரு ஆட்கஞ்சு இளவரசன் வந்த தேரில் குறுக்கே வந்து தேரின் சக்கரத்தில் சிக்குந்து இறந்து போகிறது. தனது ஆண் பிள்ளை இறந்த சோகத்தை, தனது கஞ்சு இறந்த துயரத்தை தாய் பசுவால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. நீதி கேட்டு அல்லது புலம்பி நிற்கிறது. நாளைக்கு முதிய சூட்டு விழா. நாளை என்னுடைய மகன் அரசனாக இருப்பான். அவனை சுற்றி மக்கள் வருவார்கள். அவனுக்கு வெண் சாமரம் வீசுவார்கள். மகனுக்கு வெண் கொச்ச குதை பிடிப்பார்கள். அரசனுக்கு உரிய பொன்முதி சூதி இருப்பான் என்று கனவு கண்ட ஒரு தாய்க்கு ஏமாற்றமே மிஞ்சியது. அவருக்கு அரசனுக்கு உரிய அறிகுறி எதுவும் இல்லாமல் வருகிறான். அம்மா, உன்னுடைய பரதன் நாத்தை ஆட போகிறான். நான் 14 ஆண்டுகள் காட்டில் வாழ போகிறேன். இது தந்தையின் கட்டளை என்று சொல்லுகிறான். மகன் 4 ஆளாவிட்டாலும் பரவாயில்லை. காட்டுக்கு போக போகிறான் என்ற செய்தி தாயால் தாங்க முடியவில்லை. இன்டர்நெட், இமெயில், சோசியல் மீடியா வளர்ச்சி அடைந்த காலத்தில் கூட சில தாய்மார்கள் பிள்ளைகளை பக்கத்து ஊருக்கு அனுப்ப பயப்படுகிறார்கள். 14 ஆண்டுகள் மகன் காத்தில் வாழ போகிறான் என்றால் எந்த தாய் பொறுத்து கொள்வான்? அழுகிறாள், விழுகிறாள், துதித்து மயங்குகிறாள். எப்படி தனது ஆண் கஞ்சி இருந்த போது தாய் பசு கதறி அழுததோ, அதே போல கோசலை அழுததாக கம்பர மாநிலத்தில் கம்பர் சொல்லுகிறார். அறம் எனக்கு இளையோ எனும் ஆவினைந்து இராதித்தது என் தெய்வ தங்கால் எனும் பிற உரைப்பது என் கஞ்சு பிரிந்துளி கருவையொப்ப கரைந்து கலங்கினார். நன்றி அன்புதன் துவாரக குருபரன்.
துவாரகா குருபரனின் பதிவினை தொடர்ந்து வருவது சிவரூபன் ஷர்மிளி தம்பதிகளின் மகளான சாதனா சிவரூபனின் பதிவு.
அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் சாதனா சிவரூபன். நான் இன்று நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் பற்றி பேச வந்துள்ளேன். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பது பழமொழி. உடல் ஆரோக்கியம் என்பது மற்ற எல்லா செல்வங்களையும் விட முக்கியமானது. மற்ற செல்வங்களை பெறவும் பெற்ற செல்வத்தை அனுபவிக்கவும் ஆரோக்கியம் என்பது இன்றியமையாத ஒன்றாகும். நம்மிடம் என்னதான் கல்வி, செல்வம் முதலியவை இருந்தாலும் உடல் நலத்தோடு நீண்ட ஆயுளுடன் வாழ்வது முக்கியமாகும். உடல் நலத்துடன் கூடிய வாழ்வு பல கோடி மதிப்புடைய சொத்துக்கு சமமாகும். செல்வம், புகழ், பணம் இவை அனைத்தும் உடல் நலத்தோடு இருக்கும் போது மட்டுமே உண்மையான அர்த்தம் பெறும். இந்த உலகில் ஒவ்வொருவரும் செல்வந்தராக வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஆனால் நம்மிடம் எவ்வளவு பணம் இருந்தாலும், எவ்வளவு பொருள் இருந்தாலும் ஆரோக்கியம் இல்லையெனில் அதற்கு என்ன பயனும் இல்லை. உடல் நலம் குன்றினால் வாழ்க்கையின் இனிமையும் குறைந்துவிடும். மனிதன் இயற்கையை விட்டு விலகி வந்ததுதான் நோய் வர முதன்மையான காரணமாகும். காலம் தவறிய உணவு, உணவு பழக்க வழக்க மாற்றம், உடற்பயிற்சி இன்மை, வாழ்க்கை சூழலில் ஓய்வின்மை, மாசு நிறைந்த சுற்றுச்சூழல் போன்ற பல்வேறு காரணங்களால் உடல்நலம் பாதிப்படைகிறது. உடல்நலம் போனால் உயிர் படவை போய்விடும். அதனால்தான் உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் என்பர். சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். நலமான உடலிடம் சுவர் இருந்தால்தான் அதன் மீது நல் வாழ்க்கை என்ற சித்திரம் வரைய முடியும். அறிவு இருந்தாலும் ஆரோக்கியம் இல்லையெனில் அந்த அறிவை செயற்படுத்த முடியாது என்கிறார் திருவள்ளுவர். அறிவுடைமை ஆற்றின் பெருமை செல்வத்தால் செய்யாமை நோயிற்று உள்ள. ஆரோக்கியமே ஆயுள், நோயே ஆயுள் கெடுதல் என்பது நம் தமிழ் மரபில் உள்ள இன்னொரு பழமொழி. அதாவது ஆரோக்கியம் காக்கப்பட்டால் ஆயுள் நீளும், நோய்கள் வந்து விட்டால் வாழ்வு குறையும் என்பதை கூறுகிறது. இதனையே திருக்குறளில் அற்றவன் கைப்பொருள் போலும் உள்நோய் தொற்றவன் வாழ்நாள் குறிது என திருவள்ளுவர் அழகாக கூறுகிறார். திருமந்திரத்தில் திருமூலரும் உடலை பேணுபவரை உண்மையில் தம்மை காத்துக் கொள்கிறார்கள் என்று தெளிவாக சொல்கிறார். உடம்பை ஓம்பினால் ஓம்புவார் தம்மை, உடம்பை ஓம்பாமை ஒழுக்க மிளர். நோய் வந்த பிறகு அதனை குணப்படுத்துவதை விட நோய் வர முன் காக்கும் வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் தினமும் சாப்பிடும் உணவில் சத்துள்ள உணவு அளவோடு உண்பது, சரியான தூக்கம், உடற்பயிற்சி செய்வது, மன அமைதியை காக்கும் பழக்க வழக்கங்களை பின்பற்றுவது, நோய்கள் அணுகா வண்ணம் சுத்தமாக இருப்பது நம்மை நலமாக வாழ வைக்கும். அதோடு கோபம், உணர்ச்சி வசப்படுதல், கவலை, பொறாமை போன்ற தீய எண்ணங்களை தவிர்த்து தியானங்களில் ஈடுபட்டு மனதை அமைதியுடன் வைத்திருக்க வேண்டும். உடம்பை காப்பான், உயிரை காப்பான். உடலை ஆரோக்கியமாக வைத்தால் வாழ்க்கை முழுவதும் சந்தோஷமாக வாழலாம். அறிது அறிது மனிதராய் பிறத்தல் அறிது என்ற முன்னோரின் கருத்திற்கிணங்க இறைவன் வழங்கிய அருக்கொடையை இம்மாநில பிறவி. அதனை நோயின்றி காப்பது எம்முடைய முதற் கடமையாகும். உடல்நலம் இல்லாமல் என்ன செல்வ அர்த்தமில்லை. நோயற்ற வாழ்வு உண்மையான செல்வம். உடலை பேணுவோம், உயிரை காப்போம். நன்றி.
இன்றைய இளந்தமிழ் நிகழ்ச்சியினை அலங்கரித்தவர்கள் துவாரகா குருபரன், சாதனா சிவரூபன் ஆகியோருக்கு சங்கநாதத்தின் சார்பில் பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதனைத் தொடர்ந்து சங்கநாதத்தில் வருவது ஒரு கவிதை ஒன்று.
அடுப்பு தன் கவி வரிகளோடு இவ்விதம் வருகிறார். பிரான்சிலிருந்து தயாநிதி தம்பையா அவர்கள். ஈரெழுத்துக்குள் அடங்கும் மண், மனிதனின் சீரான வாழ்வுக்கு கனிமங்கள் பலவற்றை கொடையாக தருவதை வணங்கி வரவேற்போம். தாய்க்கு ஒப்பான சிறப்போடு தாய் மண்ணெனும் ஒப்பற்ற தகமைகள் மண்ணுக்கு உண்டு. தாயை பழித்தவனையோ தாய் மண்ணை நெழித்தவனோ யாராயினும் தாம் வாழும் மண்ணின் குடிமக்கள் தமது உயிரையே ஈகம் செய்யும் அளவுக்கு போராடுவர். தாய் தனது மடியில் உம்மை தாங்குவது போல் தாய் மண் தாயையும் தாங்கி எங்களையும் வாழ வைப்பதில் அளப்பரிய யாகம் பல செய்கிறது. மண்ணின் மகத்துவம் மனித மனங்களில் உயர்நிலையில் இருப்பது இறைவரமாகும். உண்ணும் உணவிலிருந்து குடிநீர் என அதன் பங்காற்றும் பணி அளப்பரியது. அன்று முற்றத்தில் அழித்து அழித்து அகரம் எழுதிய மண் அல்லவா, என்று சிகரம் தொட வைத்து அழகு பார்ப்பதும் நம் மண் அல்லவா. மண் பற்றி நதீத பற்றினால் தானே உலகில் பல பாகங்களிலும் பெரும் போர் நிகழ்ந்து கொண்டிருப்பதை அறியாதவர் எவருளர்? எங்கள் தாயக மீட்பு போரில் ஆகுதியானோரை எளிதில் மறந்து விடுவோமா? காரணம் தாய் மண் அல்லவா. கருவில் அம்மா சுமந்த காலம் போக முடிவில் எம்மை தாங்குவது மண் என்பது மிகையல்லவே. ஆடி அடங்கும் மனிதனுக்கு அந்த ஆறடி நிலம் தானே அபயம் தருகின்றது. நிலம் சுருங்கினால் இனமும் சுருங்கிவிடும் என்னும் எண்ணக்கருவினை மனதில் சுமந்து மண்ணை போற்றி கொண்டாடுவோம். இவ்வரிகளுடன் எங்களோடு இணைந்து பயணப்பட்டவர் பிரான்சிலிருந்து தயாநிதி தம்பையா.
சங்கநாதத்தில் அடுத்து வருவது சமூக அறிவித்தல்கள்.
வணக்கம் இனிய சங்கநாதம் வானொலி நேயர்களே, எங்களுடைய அக்லாந்து திருமுருகன் ஆலயத்தினுடைய 2026 வருடாந்த மகோற்சவ விஞ்ஞாபனம் 23 ஜனவரி மாதம் வெள்ளிக்கிழமை காலை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி தொடர்ந்து 10 தினங்கள் விசேஷமாக பெருமானுடைய திருவிழா உற்சவம் சிறப்பாக நடைபெறுவதற்கு திருவருள் கைகூடியுள்ளது. எதிர்வருகின்ற 30 ஜனவரி மாதம் சப்பர திருவிழாவும், எதிர்வருகின்ற 31 ஜனவரி மாதம் தேர் திருவிழாவும், எதிர்வருகின்ற பிப்ரவரி மாதம் 1 தைப்பூசமும் காவடி திருவிழாவும் தீர்த்த திருவிழாவும் இடம்பெற்று அன்று மாலையிலே கொடியிறக்கம் இடம்பெற்று திருவிழா நிறைவடைய உள்ளது. எனவே அடியவர்கள் அனைவரும் தவறாது இந்த எம்பெருமானுடைய மகோற்சவத்திலே கலந்து கொண்டு முருகப்பெருமானுடைய திருவருளுக்கு பாத்திரமாகும் வண்ணம் எல்லோரையும் அன்புடன் அழைக்கின்றோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரம். நன்றி, வணக்கம்.
இலவச சேவைக்கு நியூசிலாந்தில் சுமார் 36 வருடகால அனுபவத்தை பெற்ற திரு நாதன் சுவாமிநாதன். மோட்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட், இலக்கம் 619 டொமியன் ரோட், பல்மோரல், அப்ளாட். இலங்கை மற்றும் இந்தியாவிற்கான விசேட சேவைகள், குறைந்த கட்டணம், சிறந்த நாணய மாற்று வீதம், சிறந்த வாடிக்கையாளர் சேவை, இணையதளம் மூலமான பணம் பரிமாற்ற சேவைகள், உலகெங்கிலும் பாகத்தில் இருந்தும் பெற்றுக் கொள்ளக்கூடிய சேவைகள், குறித்த நேரத்தில் பணம் பெற்றுக் கொள்ளக்கூடிய சேவைக்காக இப்பொழுதே அழையுங்கள். 02746944410 லங்கா ரமேஷ், இலக்கம் 541 சன்ரிங்கம் ரோட், சன்ரிங்கம்.
SPS மற்றும் MAS MAV உங்கள் வாகனங்களுக்கான திருத்த வேலைகளுக்கும் வாகன பேனல் அண்ட் பெயிண்டிங் வேலைகளுக்கும் மிக நேர்த்தியாகவும் உரிய நேரத்திலும் செய்து கொடுக்கிறார்கள். ஓக்லாந்தில் மனுக்கா டயன் பிளேயர்ஸ், இலக்கம் 9 ஓக்லாந்தில் சிறப்பு தொழிலகமாக தேர்வு செய்யப்பட்டிருக்கும் SVS MAS MAV எந்த வேலைகளையும் ஒரே இடத்தில் பூர்த்தி செய்து தருகிறார்கள். கைதேர்ந்த அனுபவம் வாய்ந்த தொழில்நுட்ப வீரர்களின் மேற்பார்வையில் இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0201176139. எந்த வகையான வாகனங்களையும் உரிய முறையில் திருத்தம் செய்து தருகிறார்கள். மறந்து விடாதீர்கள். SPS MAS MAV இலக்கம் 9
சங்கநாதத்தில் தொடர்ந்து வருவது தமிழமுதம். இன்றைய தமிழமுதம் நிகழ்ச்சியினை தரவருகின்றார் திருச்சி சென்ட் ஜோசப் கல்லூரியின் முன்னாள் தமிழ்துறை பேராசிரியர் திரு சூசே அவர்கள். வணக்கம் ஐயா.
சங்கநாதம் நேயர்களே, உலக தமிழ் உறவுகளே, வணக்கம். தமிழ் இலக்கியம் உலக இலக்கியங்களிலிருந்து ஒரு தனித்தன்மை வாய்ந்தது. அதிலும் திருக்குறள் இருக்கிறதே, தனியோடு தனித்தன்மையோடு மிகவும் நுட்பமான தன்மைகளை உள்ளடக்கியது. காமத்தை பற்றி பேசுகிறார். புணர்ச்சி மகிழ்தல் என்பது தலைப்பு. உலக உயிர்கள் எல்லாமே புணர்தலில் மகிழும். ஆணும் பெண்ணும் புணர்ச்சி என்பது உச்சநிலை இன்பம். அந்த உச்சநிலை இன்பத்திலே பற்றி பேசுகிற போது வள்ளுவர் என்ன நுட்பமான ஒரு கருத்தை புதிகிறார். ஆணும் பெண்ணும் மகிழ்ந்திருக்கிறார்கள், மகிழ்ந்திருந்த பெண் அந்த மகிழ்ச்சியை வைத்து துயிக்கிறார்கள். அதை விட உயர்ந்தது, அதை விட சிறந்த மகிழ்ச்சி ஈகை செய்வது, தான் பெற்ற பொருளை பகிர்ந்து உண்பது என நுட்பமான கருத்து. நண்பர்களே, தம்மில் இருந்து தமது பாத்துண்டற்றால் அம்மா அறிவை முயற்கு. தமது அப்படின்னா தன்னுடைய முயற்சியினாலே சம்பாதிக்கப்பட்ட பொருள் அப்படின்னு பரிதியாரும் பரிமேலாளரும் சொல்றாங்க. அதுலயும் இன்னும் கொஞ்சம் நுட்பமா காலிங்கர் சொல்றாரு, தமது முயற்சியினாலே நீதியினால் பெறப்பட்ட பொருள்ங்கிறார். நேர்மையாக சம்பாதித்த பொருளை வந்து பிறருக்கு பகிர்தல். இந்த பாத்தூன் என்றால் பகிர்ந்து உன்றல். இந்த பகிர்ந்து உண்ணல் அப்படிங்கிறதுக்கு உரையாசிரியர்கள் தருகிற விளக்கம் இருக்கிறதே நண்பர்களே, ரொம்ப நுட்பமான விளக்கம் நண்பர்களே. மணக்குடவர் வந்து இல்லாதவர்களுக்கு அதை பகுத்து தருதல். பகிர்ந்து உண்ணுதல்னா வீட்டில் இருக்கக்கூடிய அண்ணன் தம்பி மகன் மகளோடு பண்ணி பகிர்ந்து உண்ணுதல் அப்படின்னு சொல்லாம இல்லாதவர்களுக்கு கொடுத்தல் அப்படிம்பாரு. எவ்வளவு நுட்பமான தன்மை நம்ம பார்க்கிறோம். இந்த காலிங்க நீதியின் பொருட்டு வந்ததுன்னு சொன்னாரே, பலருக்கும் பகிர்ந்து தருதல் பாரு அவரு. இந்த பாத்தூன் பகிர்ந்து உண்ணுதல் அப்படிங்கறதுக்கு பரிமேலகர் வந்து அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வைதிக சார்புடைய ஒரு பார்ப்பனிய சிந்தனையாளர். அதனால என்ன பண்றாரு, வந்து தென்புலத்தார், தென்புலத்தார்னா அந்த தேவலோகத்தில் இருப்பவங்களுக்கு கொடுக்கறது, தெய்வம் கோயிலுக்கு கொடுக்கறது. அப்ப வந்து அந்த காலத்திலேயே அவருக்கு அந்த சிந்தனை இருக்கிறது, அந்த பார்ப்பனிய சிந்தனை அவர்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற சிந்தனையை நம்ம கவனிக்கிறோம். ஆனா மற்ற உரையாசிரியர்கள் அந்த மாதிரி எழுதல, இல்லாதவர்களுக்கு கொடுக்கணும் தான் பெற்ற பொருளை. அவர் மட்டும்தான் தென்புலத்தார், தெய்வம், விருந்து, அப்புறம் உறவினர்கள் அப்படிங்கிறார். இந்த விருந்து உறவினர்கள் என்பது ஒரு பொதுவான கருத்து, அதை நம்ம நுட்பமாக கவனிக்கிறோம் நண்பர்களே. அப்ப தம்மில் இருந்து தமது பார்த்து உண்டற்றால் அம்மா அறிவை முயக்கு. பொதுவாக அம்மானா தாயின்னு நமக்கு தெரியும், ரொம்ப நுட்பமா அந்த இடத்துல கவனிக்கிறோம். அம்னா அழகுன்னு ஒரு பொருள், மான்னா மாமை நேரம்னு ஒரு பொருள். இந்த இடத்துல அம்மானா அழகான மாமை நேரமுடைய பெண்ணுக்கு, பெண்ணோடு முயங்குகிற முயக்கம். பொதுவாகவே நண்பர்களை இந்த மாமை நிறம் அப்படிங்கறத மாந்தளிர் போன்ற மேனின்னு தமிழ் ஓமை சொல்லுவாங்க. அழகான மாந்தளிர் போன்ற மேனியை உடையவளை முயங்குகிற முயக்கம் இருக்கிறதே, அந்த முயக்கம் வந்து எவ்வளவு இனிமையானது அப்படின்னா, தன்னுடைய சொந்த வீட்டில இருந்துகிட்டு தான் சொந்த சுய சம்பாதியத்துல சம்பாதித்த பொருளை ஈகை செய்வதில் ஏற்படுகிற மகிழ்ச்சி. அப்ப இந்த சொந்த வீடுங்கிற கொள்கை இருக்கிறதே அது ரொம்ப அடிப்படையானது நண்பர்களே. தமது இல் அப்படிங்கிறது தானே சம்பாதித்த பொருள். நீங்க வந்து ஒரு வாடகை வீட்டில் கூட்டியிருந்தா நாளைக்கே போய் விடுவான், அவன் ஈகை செஞ்சு அங்க என்ன ஊர்ல கூட்டிட்டு வந்து கொடுக்குறம்பா. அதனால தன்னுடைய சொந்த சந்தாதிப்பில் உண்டான தனக்கு உரிமையுடைய இல்லம் இருக்கிறதே, அந்த இல்லத்தில் இருந்து கொண்டு பிறருக்கு ஈகை செய்ய வேண்டும், அப்ப ரொம்ப மகிழ்ச்சி இருக்கும். அப்ப இந்த ஒரு குரட்பாவில் எவ்வளவு நுட்பங்கள் இருக்குது நம்ம பார்க்கிறோம். தன்னால் உரிமையாக்கப்பட்ட இல்லத்தில் இருந்து கொண்டு தன்னுடைய முயற்சியினாலே நீதியிலே வந்த அந்த பொருளை வந்து உண்டற்றால், அதுவும் ஒருத்தர் எழுதுறாரு, பொருளை சம்பாதிப்பு என்பது தான் மட்டுமே சுயநலமாக உண்பதுக்கு இல்ல, பிறருக்கு பகுத்துண்டு தருதல். காலிங்கர் தான் அதையும் சொல்றாரு. ஆமா, தனித்து உண்டு ஒளிய கருதாது, பலருக்கும் பகுத்துண்டு வாழ்தல் இனிமை அப்படிங்கிறார். அப்ப தான் மட்டுமே உண்ணணும் என்கிற அந்த எண்ணம் இல்லாத பண்பு தமிழர்களாலே பாராட்டப்பட்டிருக்கிறது நண்பர்களே. இதுல அருமையான தொழில் ஓமம் இருக்கிறது, அந்த ஈகை செய்வதில் ஏற்படுகிற இன்பம், இங்க துய்த்தலில் ஏற்படுகிற இன்பம். எனவே இதுல தொழில் ஓமம் இருக்கிறது. எப்பவுமே இந்த இலக்கணத்தை நுட்பமா பேசுறதுல வல்லவர் பரிமேலழகர். அருமையான அந்த தொழில் ஓமையும் இங்க குறிப்பிடுகிறார். மொத்தத்துல நண்பர்களே, இந்த புணர்ச்சி மகிழ்தல்ல காமத்து பாடல இன்பம் துய்த்தல் என்பது ஈகை செய்வதே இருக்கிறதே, இந்த ஈகை செய்வதுதான் வந்து இந்த இன்பம் துளைத்தல் விட உயர்ந்ததுங்கிற கொள்கையை கவனிக்கிறோம். அனைவருக்கும் நன்றி.
இத்துடன் இவ்வார சங்கநாதம் நிகழ்ச்சியினை நிறைவு செய்து கொண்டு மற்றொரு சங்கநாதம் நிகழ்ச்சியில் வானலைகள் வந்து கலக்கும் வரை உங்கள் அனைவரிடம் இருந்தும் விடைபெறுவது சங்கநாதத்தின் இணைப்பாளர் திரு அற்புத சுங்கத்துடன் நான் மெர்வின் கான்ஸ்டன்டைன். வணக்கம் அன்பு நேயர்களே.